ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய இந்த அருமையான நூலில் இப்போ நம்ம 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 123 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதில் 123வது ஸ்லோகத்தில் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ இந்த பிரகிருதி அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொன்னார். இந்த மாயை தான் பிரகிருதியாக இருக்குதுங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் அந்த மாயையை ஆள்கின்றவன் மகேஸ்வரன் அப்படின்னு நேற்று சொன்னார். அதுக்கு வந்து நமக்கு ஓமானமாக கூட சில விஷயங்கள் எடுத்து கொடுத்தார். அதில் வந்து கூட ஸ்வேதாசர உபநிடத்துலேருந்து ஒரு மந்திரத்தை எடுத்தோம். மாயாம் டு பிரகிருதி வித்யான் மாயினம் டு மகேஸ்வரம் அப்படிங்கிற மந்திரத்தை எடுத்து தான், உபநிடத மந்திரத்தை எடுத்து தான் நமக்கு சுட்டி காட்டினார். மேலும் அதே ஸ்லோகத்தில் இன்னும் திருப்பியும் அந்த ஸ்வேதாசர உபநிடத்திலேயே, அஷ்யா அவய பூதைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜெகத் அப்படின்னு, அந்த இறைவனே எல்லாமாக இருக்கிறான், இந்த உலகம் முழுவதும் அவருடைய சக்தியால் வியாபிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். ஈஸ்வரன் தான் எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு நமக்கு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கார். அதுதான் இப்போ நம்ம கடந்த ஸ்லோகங்கள் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாங்கிறத மற்ற மதங்களும் சமயங்களும் எப்படி பார்த்தன என்பதையும் நமக்கு விளக்கினார். அந்த அடிப்படையில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், விநாயகர் போன்ற எல்லா பெயர்களிலும் அந்த ஈஸ்வரன் பார்க்கப்பட்டாலும், அவைகள் அனைத்துமே அந்த மாயா உபாதியுடன் தொடர்புடைய ஈஸ்வரன் நிலைகள் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவற்றுக்கு பின்னால் நிற்கின்ற மாயாதீஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான். அவனே அந்த மாயாதீஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற நிர்குண பிரம்மம் தான் இறுதி சத்தியம் என்பதையும், அத்வைத வேதாந்தம் நிலைநாட்டப் போகிறது என்பதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ நம்ம கடந்த வகுப்புல 123வது ஸ்லோகத்துல மாயை, ஈஸ்வரன், பிரம்மம் என்ற உறவு ஒரு வகையில் நமக்கு விளக்கப்பட்டது. இப்போ அடுத்தது அந்த 124ல் இதனுடைய தொடர்ச்சியில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பிரமாண வாக்கியங்களை எப்படி ஸ்ருதி யுக்தி ரெண்டையுமே வச்சுக்கணும், ஈஸ்வரனுடைய அந்த இரண்டு நிலைகளையும் வச்சு தான் நம்ம இங்கே வேதாந்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது வேத பிரமாணம், தர்க்கம், அதாவது யுக்தி பூர்வமாக நாம் அணுகணும் அப்படிங்கிறத நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இப்போ 124 சித்திர தீபம்ல இன்னைக்கு பார்க்கலாம். இதி ஸ்ருத்ய சாரணே நியாயோ நிர்ணய ஈஸ்வரே ததா சத்திய விரோதகா சியாத் ஸ்தாவரான் தேசவாதினாம். இந்த இடம் 124ல் என்ன புரிய வைக்க வர்றார் அப்படின்னா, அதாவது வேதத்துக்கு ஏற்றதாகவும் தர்க்கத்திற்கு ஏற்புடையதாகவும் ஈஸ்வரனை பற்றிய உறுதியான முடிவு இதுதான். இதற்கு மாறாக அசையாத பொருட்கள் வரை எதையும் ஈஸ்வரன் என்ற கூறுபவர்களுடைய கருத்து வந்து பரம உண்மைக்கு முரணானது என்று இங்க புரிய வைக்கிறார். அதாவது இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறாருன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸ்வரன்னா அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத எந்த அடிப்படையில நாம உணரணும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கணுங்கிறாரு. வேத பிரமாணம், தர்க்கம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஈஸ்வரனுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, ஆளாளுக்கு இதுதான் கடவுள், இதுதான் கடவுள்ன்ட்டு ஒருத்தர் லிங்கத்தை காட்டி இது சிவபெருமான் தான் ஈஸ்வரன் பாங்க, ஒருத்தர் நாராயணனை காட்டி இவர் தான் ஈஸ்வரன் பாங்க, ஒருத்தர் விநாயகரை காட்டி இவன் தான் ஈஸ்வரன் பாங்க அப்படின்னாலும், அந்த உருவ வழிபாடுகள் எல்லாம் உடல் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு பிடித்தமான தேவதைகளை உருவாக்கி வச்சிருந்தாலும், அது போன்ற நமக்கு அசையாத பொருட்கள், அதாவது கல்லில் செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஈஸ்வரன் என்று கூறுபவர்களுடைய கருத்து வந்து உண்மையான அத்வைத வேதாந்தத்தின் பரம உண்மைக்கு முரணானது என்று நாம் இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது இறைவன் ஈஸ்வரன் என்பவன் வந்து அந்த உருவத்துல இல்ல, அந்த இதுல இல்ல அப்படிங்கறத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத புரிய வைக்கிறாரு. அதாவது எல்லாமே ஈஸ்வரனுடைய பிரதிபிம்ப வடிவங்களாக இருந்தாலும், அது பிரகாசிக்கிற ஊடகம் பொறுத்துதான் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த அடிப்படையில் மனிதன் அதற்கேற்ற ஒரு அருமையான பாத்திரம் என்று கூட நம்ம பார்த்தோம் கடந்த ஸ்லோகங்கள் மூலமா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சமய கருத்துக்கள், உபாசனை முறைகள் மற்றும் பல தர்க்கங்கள் ஆகியவற்றை முன்னிறுத்தி, வேதமும் தர்க்கமும் சேர்ந்து வருகின்ற முடிவுதான் இறுதி முடிவு, இதுதான் சரியானது அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்க பார்க்கிறார். திருத்திய நுசாரேனே அப்படிங்கிறார் இல்லையா, வேதாந்தத்தில் ஒரு கருத்து உண்மையா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதுக்கு ஸ்ருதி எடுத்துக்கொள்ளணும், வேதம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம தத்துவத்தை வந்து நம்முடைய புலன்களால் அறிய முடியாது. அதை வெளிப்படுத்துகின்ற ஒரே பிரமாணம் வந்து வேதம்தான் அப்படிங்கிறத இங்க முன் நிறுத்துறார். அடுத்ததாக நியாயகாங்கிறார், நியாயகான தர்க்கம். அப்ப வேதம் மட்டும் போதுமா என்றால் இல்லை, அதை தர்க்கமும் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே அத்வைத வேதாந்தம் இந்த இரண்டையும் இணைக்கிறது, ஸ்ருதியும் யுக்தியும் சேர்ந்து நாம் பார்க்க வேண்டும் என்று முடிவு செஞ்சோம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களா தேடிட்டு வந்தோம். ஈஸ்வரனுடைய நிலையை நமக்கு இப்படியே புரிய வச்சார். இப்ப அடுத்தது ஸ்லோகம் 125 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மாயா சேயம் தமோ ரூபா தாபநீயே ததீரநாத் அனுபூதிம் தத்ர மானம் பிரதியக்னே ஸ்ருதிஹி ஸ்வயம். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாயை என்பது அறியாமை வடிவுடையது என்று தாபனிய உபநிடதம் கூறுகிறது. மேலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் நேரடி அனுபவமே இதற்கு பிரமாணம் என்று ஸ்ருதியே கூறுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது தாபனியா அப்படிங்கிற ஒரு உபநிடதம் இருக்கு, அது என்ன சொல்றதுன்னா, மாயை அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமை இருள் வடிவமுடையது என்று அந்த உபநிடதம் சொல்லுது. அப்ப இங்க ஒவ்வொரு அனுபவத்திலும், அதாவது நேரடி அனுபவம் தான் இதற்கு பிரமாணம் என்பதாக வேதம் ஸ்ருதி வந்து கூற வருகிறது என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இந்த இடத்துல அதான் சொல்றார், ஃபர்ஸ்ட் மாயா சேயம் தமோ ரூபா அப்படிங்கிறார். தமோ ரூபானா இருள், தமோன்னா அந்த இருள் நிலை. அப்ப இங்க இருள் என்றால் அந்த நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிற அந்த இருள் கிடையாது. இந்த இடத்துல தமம் தமசு அப்படின்னா அஜ்ஞானம் அறியாமை என்றுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்ல வந்து தமஸ் அப்படின்னா இருளாக இருந்தாலும் அஜ்ஞானத்தை இங்க முன்னிறுத்தி அந்த இருளை சுட்டி காட்டுகிறார்கள். அறியாமையை வந்து இருள் என்று சொல்கிறார்கள் என்றுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உண்மையை அறிகின்ற நிலையை தடுப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருள் தான் உண்மையை மறைக்கிறது, இந்த அறியாமை தான் அந்த அறிவை மறைக்கிறது என்று இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப இது அத்வைத வேதாந்தம் எப்படி சொல்ல வருதுன்னா, ஆவரண சக்தி என்று அழைக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப ஏன் இதை தமஸ் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டா, இப்போ ஒரு இருட்டான அறை இருக்கு, அங்க வந்து ஒரு கயிறு கிடக்குது, ஆனா அதை பார்க்க முடியாம அந்த அறகுறையான வெளிச்சத்துல அந்த கயிறா பாம்பா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது நமக்கு. அந்த இடத்துல ஒரு கயிறு சுருண்டு கிடக்கிறது, ஆனா நமக்கு பாக்குறதுக்கு அது கயிறா தான் இருக்குமா, இல்ல ஒரு சமயம் பாம்பு ஏதாவது சுருண்டு படுத்திட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பயத்தோட தான் அதை நம்ம பாக்குறோம். அதுக்கு என்ன காரணம், அந்த இருள், அந்த இருண்ட அறை. ஆக அந்த இடத்துல பாம்பை உருவாக்கியது இருள் அல்ல, ஆனால் அந்த கயிற்றை மறைத்தது இருள் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அது மாதிரி பார்க்கணுங்கிறாரு. அது மாதிரி மாயை உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பு முதலில் பிரம்மத்தை மறைக்கிறது, இதுவே ஆவரணம் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க வந்து மாயை தான் என்ன பண்ணுதுன்னா, பிரம்மத்தை மறைத்து இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முதல்ல அது என்ன பண்ணிடுது, பிரம்மத்தை மறைச்சிடுது. அதுதான் மாயையினுடைய இரண்டு சக்திகள், அது ஆவரணம் விக்ஷேபம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல இந்த ஸ்லோகத்துல இந்த ஆவரணத்தை முன்னிறுத்தி பேசுகிறார் என்று பார்க்கணும். அதான் இங்க சொல்றாரு, தமோ ரூப தாபனிய ததீரநாத் அனுபூதிம் தத்ரமானம் பிரதியக்னே ஸ்ருதி ஸ்வயம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்ல வந்துறார். அப்ப தாபனிய அப்படின்னா, இங்க நீராளம்ப தாபனிய உபநிடதம் அப்படின்னு ஒரு தாபனிய உபநிடதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை மேற்கோள் காட்டுகிறார். அந்த கருத்து என்ன, அஜ்ஞானம் அவித்தை அல்லது மாயை அறியாமை இயல்புடையதாக விளக்கப்படுகிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல அனுபூதியும் தத்ரமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அந்த மாயை இருப்பதற்கு நம்ம அனுபவமே சாட்சி என்று அந்த அனுபூதி தத்துவத்தை இங்க முன்னிறுத்துறார். தத்ரமானம் எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாளும் நாம என்ன சொல்றோம், எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை என்று சொல்றோம். இந்த தெரியவில்லை என்ற அனுபவம் அறியாமையின் நேரடி அனுபவம் அப்படிங்கிறதையும் இங்கே சுட்டி காட்டுறார். பிரதியக்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வருது இந்த ஸ்லோகத்தில். அதாவது அறிவு நிகழ்வதையும் இங்கே குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் கேட்குறாரு, உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நாம் சொல்கிறோம், நமக்கு தெரியாது. அப்போ தெரியாது என்ற அனுபவம் அறியாமையை நேரடியாக வெளிப்படுத்துகிறது. அதற்கு வேறு சான்று தேவைப்படவில்லை என்றும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே அத்வைதத்தின் நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, அறியாமை என்பது ஒரு ஜடப்பொருளோ அல்லது நம்மால் அனுபவித்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அனுபவ பொருளோ அல்ல, ஆனாலும் அது அனுபவிக்கப்படுகிறது. எனவே அது முழுமையாகவும் இல்லாததும் அல்ல, இருப்பதும் அல்ல. இதனால்தான் அத்வைதம் மாயையை அனிர்வச்சனீயம் என்று அழைக்கிறது. அதாவது இருக்கிறது என்றும் இல்லை என்றும் முழுமையாக சொல்ல முடியாது என்றுதான் மாயையை நாம் பார்க்கிறோம் என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் நம்ம கயிறு பாம்பு உதாரணம். அதாவது அது கயிறுன்னு சொல்ல முடியாது, பாம்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒன்று கிடக்குது, அதை நம்ம முடிவு பண்ண முடியல. அப்போ முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுது, ஒரு வெளிச்சம் தேவைப்படுது இல்லையா. அது மாதிரி நம்ம இடத்துல இருக்கிறது இல்லை என்ற குழப்பம் நீங்க வேண்டுமானால் நம்ம இடத்துல அறிவு வர வேண்டும் இல்லையா. அந்த அறிவு வந்தால்தான் நாம் அந்த உண்மையை உணர முடியும் என்பதை இங்கு சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், இதுக்கு ஏதாவது ஓமானம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த ஓமானங்கள் தான். இப்போ வந்து ஒரு மேகம் வந்து சூரியனை மறைக்கிறது, அந்த மேகம் மறைத்து கொண்டதுனால சூரியன் அழிந்து விட்டானா, இல்லை, ஆனால் அந்த மேகமானது நமக்கு சூரியனை தெரியாமல் செய்துவிட்டது. அதுபோல மாயை வந்து விட்டதுனால பிரம்மம் இல்லாமல் போய்விட்டானா அப்படின்னு கேட்டால், இல்லை, அது பிரம்மத்தை மறைக்கிறது அவ்வளவுதான். அப்போ பிரம்மத்தை அறிய முடியாமல் தடுக்கிறது இந்த மாயை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாயை என்ற ஒரு விஷயம் வந்து பிரம்மத்தை மறைக்கிறது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தாலும், உண்மையாக நம்ம மாயைங்கிறது எதை சொல்கிறோம், நம்ம மைண்டே தான். சூரியனை மறைச்சிக்கிச்சு மேகம் அப்படின்னு சொல்கிறம்போது அது நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டா, சரி மேகம் மறைச்சதுனால சூரியன் தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி, இங்கே அறியாமை மறைந்து விட்டதுனால அறிவு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்போ இங்கே மாயைங்கிறத நம்ம எதை வச்சு பார்க்கலாம், நம்ம மைண்டே தான். நம்ம மனசு தான் என்ன பண்ணதுன்னா, பல மயக்கங்களுக்கு உட்பட்டு அந்த இறைவனை அறிய முடியாமல் அவல நிலையில் இருக்கிறது என்பதை இங்கு மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அதனால் நம்ம நிறைய வெளி விஷயங்களை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு அந்த தோற்றங்கள் உருவாக்கிய விஷயங்களை நம்ம உண்மை என்றும் நம்புகிறோம். அது மாதிரி தான் இந்த உலக தோற்றம் நமக்கு உண்டாகியிருக்கு. அப்போ இதனால் நமக்கு அந்த இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்வை, அந்த தூய அறிவை நம்மால் உணர முடியவில்லை என்று பார்க்க முடிகிறது. இதுதான் அஞ்ஞானம் அறியாமை. அப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பயிற்சி முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா உடனே நாம் அதை ஏன் தெரியலங்கிறத கவனித்து பார்த்தோம்னா, இப்போ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற அந்த சொல்பவன் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அந்த அறியாமையையும் அறிகின்றவன் யார் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டா, அந்த அறியாமையையும் அறிகின்ற ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அந்த அறிகிற சாட்சி தான் அந்த அறிவு. அது ஒருபோதும் அறியாமை நிலையை அடைவதில்லை. அது நாம் இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாடத்துக்குள்ள, வேதாந்த விசாரத்துக்குள்ள வரும்போது தான் அந்த உண்மை அறிவு நமக்கு அனுபவத்துக்கு வரும். அதுதான் எல்லாம் அறியும் அறிவா இருக்கு. அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நீங்கள் எல்லாம் அறியப்படுகிறது. அப்படி அறியப்படுகின்ற விஷயங்களில் கூட ஒன்று அறிய முடியவில்லை என்று சொன்னாலும், அந்த அறிய முடியவில்லை என்று சொல்வதும் அதே அறிவாகத்தான் இருக்க முடியும் என்று இங்கே மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஸ்லோகம், மாயையின் இயல்பு வந்து அறியாமை. அறியாமை என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பது போல புறத்தில் இருக்கின்ற வெளிப்புற இருள் கிடையாது, அது உண்மையை மறைக்கின்ற ஆவரண சக்தி என்பதாகத்தான் நாம் இங்கே அறியாமையை பார்க்கிறோம். அப்போ எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு அன்றாட அனுபவம் கூட அறியாமைக்கான நேரடி சான்றாக இருப்பதினால, மாயை என்பது ஒரு நாம் சுவாதீன பொருளாக பார்க்க முடியாது, பிரம்மத்தை மறைக்கின்ற ஆவரண சக்தி என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அனிர்வச்சனீயம் என்று அதை பார்க்கிறோம். அதாவது வார்த்தைகளால் விளக்க முடியாது என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மாயையை அறிந்தவன் அதற்கு அப்பாற்பட்ட சாட்சி சைத்தன்யமே என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து தாபனிய உபநிடதத்தினுடைய மரபில் வருகின்ற ஒரு கருத்தை சுட்டி காட்டி நமக்கு இந்த இடத்துல விளக்கப்படுது. அதுதான் நம்ம ஸ்வேதாசர உபநிடதத்துலையும் பார்த்தோம். இது மாதிரி எல்லா நூல்களும் இந்த மாயை பற்றி இப்படித்தான் பேசுகிறது. அப்போ இந்த மாதிரி விவாதம் வந்து ஈஸ்வரனை பற்றி இருப்பதினால விசாரணையில் மாயையின் இயல்பை நோக்கி நம்மை இந்த ஸ்லோகம் கொண்டு செல்கிறது என்றும் பார்க்கிறோம். அதுல மாயையின் இடத்துல இருக்கின்ற இரண்டு மிகப்பெரிய சக்திகளையும் நாம பார்க்க முடிகிறது. அவை ஆவரணம் விக்ஷேபம் என்ற இரண்டு சக்திகள். அது வந்து தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி. இப்போ ஆவரணம் அப்படிங்கிற மறைக்கும் சக்தி வந்து பிரம்மத்தை மறைக்குது, தோன்றும் சக்தி என்பது இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது. அப்படிதான் இந்த உலகம் தோன்றி பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அப்ப இந்த உலகம் எதுல தோன்றுறது? மனதுல தான் தோன்றுறது. அப்ப பிரம்மம் எதுல மறைக்கப்பட்டிருக்கு? அதே மனதுக்கு தான் அறிய முடியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில் பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு. அதனால நம்ம இந்த பிரம்மம் மட்டும் இருக்குது என்பதை நம்ம மனசுக்கு புரிய வச்சுட்டா போதும், நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிவிடும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம புதுசா அறியக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது மாத்திரம்தான் இருக்கு. சூரியன் மாத்திரம்தான் இருக்கு, அங்க இருளே கிடையாது. ஆனா தற்காலிகமாக மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து இருளை உருவாக்கி விட்டதுனால அந்த இருள் தான் நிரந்தரமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அது மேகத்தினால தற்காலிகமா சூரியனை மறைச்சிருப்பதனால இருள் மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அந்த மேகக்கூட்டங்கள் கலைந்து விட்டால் மீண்டும் சூரியன் தெரிவது போல நம்முடைய அஞ்ஞானம் நீங்கிவிட்டால் அந்த தூய அறிவு தானாகவே பிரகாசிக்கும் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது என்றுதான் நம்ம உதாரணங்கள் மூலமா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அப்ப இங்க அடுத்தது 126வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜடம் மோகாத்மகம் தச்சேத்திய அனுபவயதி ஸ்ருதிஹி ஆபால கோபயம் பஷ்டத்வாத் ஆனந்தியம் தஸ்ய சாப்ரவீத். இங்கேயும் அழகா புரிய வைக்கிறார். இங்க என்னன்னா ஆபால கோபம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். ஆபால கோபம் அப்படின்னா குழந்தை முதல் இடையன் வரை அப்படிங்கிற விஷயத்தை இங்க சமஸ்கிருத மொழியில பார்க்க முடியுது. அதாவது ஒரு சிறிய குழந்தை முதல் ஒரு சாதாரண மனிதன் வரைக்கும் எல்லாருக்குமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பயன்பாட்டில் வருது. அப்ப என்ன இந்த ஸ்லோகம் சொல்ல வருதுன்னா, இப்ப மாயை என்பது ஜடமானதும் மயக்கக்கூடிய இயல்புடையதாக இருக்கிறது என்றும் வேதம் சொல்ல வருகிறது. மேலும் ஒரு குழந்தை முதல் சாதாரண மனிதன் வரை அனைவரிடமும் அது தெளிவாக அனுபவிக்கப்படுவதால் அதன் பரவலான இருப்பையும் இங்கு வேதம் எடுத்துரைக்கிறது, ஸ்ருதியானது எடுத்துரைக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் வித்யாரண்யர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல இப்ப மாயைக்கு வந்து ஒரு சுய அறிவு கிடையாது. மாயை என்பது ஒரு ஜடம். ஏன்னா இப்போ ஈஸ்வரன் கிட்ட இருந்து ஒரு சக்தியா இந்த மாயை இருக்கிறதுனால அது அவனுடைய அதிஷ்டானத்துலதான் இந்த மாதிரி ஆபரணம் விக்ஷேபம் என்ற இரண்டு சக்திகளை உருவாக்கி இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாததை இருப்பது போலவும் நமக்கு மாற்றி காட்டுது. அதாவது பிரம்மத்தை காட்டாம உலகத்தை காட்டுது. ஆனா உண்மையில் நமக்கு என்ன, பிரம்மம் தான் இருக்குது, உலகம் இல்லை. ஆனா உலகம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அனுபவத்துக்கு வருது, பிரம்மம் அனுபவத்துக்கு வரல. அப்ப இது மாதிரி நம்மளை வந்து மயக்குது. அப்ப இதுதான் மாயையின் இடத்துல இருக்கின்ற ஜடத்தன்மையும் மயக்குகின்ற தன்மையும் என்று நாம் இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இந்த மாயை வந்து சைத்தன்யம் கிடையாது. அதாவது அதுக்கு தன்னைத்தானே அறிகின்ற அறியும் சக்தி இல்லை. அதனால் அது ஜடம் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் மாயை சுயமாக எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஈஸ்வர சந்நிதியில் தான் அது செயல்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இங்க அத்வைதம் முன்வைக்கிறது என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ மோகாத்மகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் பயன்படுத்துது. மோகாத்மகம் அப்படின்னா இது மாயையினுடைய இரண்டாவது இயல்பாக பார்க்கிறோம். மோகம் அதாவது உள்ளதை வேறு விதமாக காட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது மோகம் அப்படின்னா ஒரு மயக்கம், மனதினுடைய மயக்கம், மதி மயக்கத்தை உண்டு பண்ணுது. உதாரணமாக எப்படி அந்த மதி மயக்கம் உண்டாகுது அப்படின்னா, இப்ப கயிற்றை வந்து பாம்பாக காட்டுது. அந்த கயிறு தான் உண்மையிலேயே அங்கே கிடக்குது. ஆனால் அதை பாம்பு மாதிரி நம்ம பயப்படுற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது எது? அந்த மோகம், அந்த மனமயக்கம். அது மாதிரி இங்கே உண்மையாக நாம் வந்து அந்த தூய அறிவு உணர்வு தான். ஆனால் நம்மளை எப்படி இது மயக்குது மாயைன்னா, இந்த உடலை நான் என்று நம்மை நினைக்க செய்கிறது. உண்மையில் நாம் வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம அந்த உணர்வு தான். ஆனால் நம்ம இந்த உடல் எடுத்துட்டதுனால அந்த உணர்வுங்கிற நம்முடைய நிலைப்பாட்டை இழந்துட்டு நம்ம இந்த உடல் தான் நான் என்று நம்ம அபிமானிக்கிறோம். அப்போ நிலையற்றதை நிலையானது என்று ஒரு தோற்றத்தை உண்டு செய்வதுதான் இங்கு மாயை என்பதாகவே பார்க்கிறோம். இதுதான் இங்கு மோகம் என்பதாகவும் அழைக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப அனுபவயத்தி ஸ்ருதிஹின்னு வர்றதா அந்த வார்த்தை என்னன்னா, இங்க வேதம் வந்து எதையுமே புதிதாக ஒன்றை உருவாக்குவதில்லை, மாறாக நமது அனுபவத்தில் உள்ள உண்மையை மட்டுமே நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று இந்த இடத்துல வித்யாரியர் புரிய வைக்கிறார். அப்ப இங்க உபநிடதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ ஏற்கனவே அந்த அனுபவிப்பதை சரியாக புரிந்து கொள் அப்படிங்கறதுதான் இங்க இந்த ஸ்லோகம் புரிய வைக்கிறதா பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல ஆபால கோபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறார். ஆபால கோபம் அப்படின்னா ஆ பிளஸ் பால பிளஸ் கோபா அப்படிங்கிறது, அந்த வார்த்தைகளை பிரித்து பார்த்தா அந்த பாலா அப்படிங்கிறது குழந்தை, கோபாங்கிறது இடையன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டா கூட அது சாதாரண ஒரு குழந்தையிலிருந்து ஒரு பாமரன் வரைக்கும் அது பொருந்துது. அந்த அறியாமை என்பது சிலருக்கே உரித்தான அனுபவம் கிடையாது, அது எல்லோருக்குமே உரித்தானது என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று இங்கே வேதாந்தம் சொல்வது, இங்கே வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். மேலும் அவரே ஸ்பஷ்டத்துவாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்துறாரு. அதாவது மாயை ஒரு கற்பனை மட்டுமல்ல, அனுபவத்திலும் மிக தெளிவாகவே தெரிகிறது, அதையும் நாம் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். ஏன்னா இப்ப எனக்கு தெரியவில்லை, நான் குழம்பி விட்டேன், நான் என்ன செய்யணும்னே எனக்கு புரியலன்னு சொன்னா கூட, அந்த தெரியல எனக்கு புரியலன்னு சொல்றவனும் அந்த மனமயக்கத்தின் காரணமாகத்தான் அதை வெளிப்படுத்துகிறான் என்று பார்க்க முடிகிறது. ஆனால் இங்க அத்வைதம் என்ன சொல்லுது, அது சைத்தன்யத்தின் அருகில் இருப்பதால் அது உயிருள்ளது போல தோன்றுகிறது என்று இங்க சுட்டி காட்டுறாரு. அதாவது அதுக்கு உதாரணம் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பு குண்டு இருக்கு, அந்த இரும்பு குண்டை தூக்கி நீங்க நெருப்புக்குள்ள போட்டீங்கன்னா, நல்லா திகுதுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நெருப்புக்குள்ள போட்டீங்கன்னா, அல்லது இந்த இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்கல்ல இரும்பு அடிக்கிறவங்க எல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல போட்டிங்கன்னா, அது அப்படியே செவந்த நிறமாக மாறிடுது அந்த நெருப்பு கரியில. அப்ப உடனே அந்த செவந்த நிறத்தை பார்த்த உடனே இரும்பே நெருப்பாக ஆகிவிட்டதா அப்படின்னா, இல்லதான், அந்த இரும்பு இரும்பா தான் இருக்கு, ஆனா அந்த நெருப்போடு சம்பந்தப்பட்டதுனால அது அந்த நெருப்பு மாதிரியே வடிவத்தை மாத்திக்கிச்சு, தானும் பாக்குறதுக்கு நெருப்பு மாதிரியே அங்க இருக்குது. அது மாதிரி இங்க மாயையும் சைத்தன்யத்தின் சந்நிதியால் அறிவுள்ளது போல தோன்றுகிறது என்றுதான் இங்கு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் நமக்கு அருமையான ஓமானம். இந்த ஓமானத்தை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா, இப்ப நம்ம இடத்துல இருக்கிற மனசு வந்து ஏதோ சுய அறிவு பொருந்தியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை, அது ஜடம்தான். இந்த மனதுக்கு வந்து தனியா எதையும் அறியக்கூடிய அறிவு கிடையாது. ஆனா இந்த மனதுக்கு பின்னாடி அந்த அறிவு தான் எல்லாம் அறியும் அறிவாக இந்த மனதுக்கு ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுது. அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இந்த மனம் அனைத்தையும் அறிவதனால ஏதோ இந்த மனமே எல்லாம் தெரிஞ்சுக்கிற புத்திசாலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாம பரிணாமத்திலேயே பார்க்கறோம்ல, அந்த தூய அறிவு பிரகாசிக்குது, எல்லா பக்கமும் பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகமா இருக்கிற ஒரு அறிவு தாவரத்துல ஒரு மாதிரி இருக்கு, புழு பூச்சிகள்ல ஒரு மாதிரி இருக்கு, மிருகங்கள்ல பறவைகள்லன்ட்டு ஒவ்வொரு விதமா இருந்தாலும், மனிதனிடத்துலயும் அது பட்டு பிரதிபிம்பித்தாலும் எந்த மனிதன் இதை சரியாக புரிந்து கொள்கிறான் உணர்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தகுதியை அடைகின்ற நிலையில் தான் அது புரிய வைக்க முடியும். ஒரு இரும்பு குண்டு எப்பயுமே அந்த நெருப்போட சம்பந்தப்படாம நெருப்பு மாதிரி ஆகாது, அது தூக்கி நெருப்புக்குள்ள போட்ட பிறகுதான் அது பார்க்கறதுக்கு அதுவும் நெருப்பும் ஒரே மாதிரி தெரியும். அது மாதிரி இங்க மனசும் அந்த ஆத்மாவோட தொடர்பு வைக்கும்போது தான் அதுவே அறிவாளி மாதிரி மாறிடுது. அப்ப பாக்குறதுக்கு ஏதோ இதுவே எல்லாம் சிந்தனை பண்ணி பேசுற மாதிரியும் இதே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யற மாதிரியும் இங்க நடைமுறையில இருக்கு. ஆனா உண்மை என்ன, அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது நான் ஏற்கனவே நிறைய ஓமானங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு மனசு பெருசா வளரல, அப்ப நீங்க வந்து உலகம்னா என்னன்னு தெரியாது, அம்மா அப்பானா யாருன்னு தெரியாம சிறு குழந்தையா இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம புரிய வைக்கிறோம், இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் பேனா பென்சில் அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொன்றா உங்களுக்கு மனசு உள்வாங்குதுல்ல, அப்ப இத மனம் ஒவ்வொன்னா உள்வாங்கி இது இது இன்னது என்று பார்த்து புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவம் வர வரவே உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்புறம் எறும்புல இருந்து சூரியன் வரைக்கும் உங்களுக்கு இது இது இன்னதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு ஜடமான மனதை வந்து அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அறியப்படுகின்ற பொருளாக மாற்றுகின்றோம் இல்லையா, அதுதானே இங்க நம்ம செய்யறோம், அதுதானே கல்வியை கொடுக்கறது ஏற்றி வைப்பது என்று சொல்றோம், அதுதான் இங்க நடக்குது. வெறும் இரும்பை கொண்டு போய் நெருப்புக்குள்ள போட்ட உடனே அந்த நெருப்பு ஏறி உக்காந்து அந்த இரும்பு நெருப்பா மாறிட்ட மாதிரி இன்னொரு ஓமானம் கூட பார்க்கலாம். அந்த நெருப்பு ஓமானம் உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்ப ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போறோம், அங்க திரை இருக்கு வெள்ளை திரை, அதன் மீது வந்து திரைப்படம் ஓடுது, ஆனா அந்த திரைக்கு வந்து தன் மீது ஓடுகின்ற கதை பற்றி தெரியாது. அந்த கதையில என்ன கதாபாத்திரங்கள் இருக்கு, அதுல யார் நல்லவன் யார் கெட்டவன், அதுல வந்து யார் யார் என்ன கதாபாத்திரங்கள் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த திரை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த திரையை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கு. ஆனா நம்மள மாதிரி பார்ப்பவங்களுக்கு தான் அந்த திரையில இருக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாம் அசைவதும் ஓடுவதும், இவன் ஒருத்தர் நல்லவனா வர்றதும் ஒருத்தர் கெட்டவனா வர்றதும், அந்த திரையில் இருக்கிற சம்பவங்களும் நம்மை மாதிரி உயிருள்ளவர்களுக்கு தான் அது இது இது இன்னதுன்னு பார்த்து புரிஞ்சுக்க முடியுமே தவிர, அந்த திரை வந்து அதையெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுலயே ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. அப்ப அது மாதிரி இங்க மாயை ஜடமாகத்தான் இருக்கிறது, அந்த திரையை போல எதிலும் சம்பந்தப்படாம தான் இருக்குது. ஆனா சைத்தன்யத்தின் சந்நிதியினாலே அது உலக அனுபவமாக வெளிப்படுகிறது என்று இந்த இடத்துல இப்படி ஒரு புரிதலை நம்ம பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இங்க ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதும் குழப்பிக்கொள்வதும் எல்லாமே மனசுதான். ஆனா அந்த மனதுக்கு பின்னாடி ஆதாரமாக ஒரு அறியும் அறிவு இருக்கிறது, அதுதான் ஆத்மா சாட்சி பிரம்மம் என்று அழைக்கிறோம். அது எப்போதும் மாறுவதில்லை என்றுதான் இங்க உபநிடதங்களும் இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரங்களும் நமக்கு புரிய வைக்கிறது. அப்ப அதையும் அடிப்படையாக வைத்துதான் இந்த ஸ்லோகத்துல வித்யாரியனரும் மாயை ஜடமானது, அதற்கு என்று சுய அறிவு இல்லை என்று சொன்னார். மேலும் அந்த மாயையின் இயல்பு வந்து மோகத்தை உண்டாக்குகிறது. ஆகவே அறியாமை என்பது எல்லா மனிதர்களிடமும் அனுபவிக்கப்படுவதனாலே அதன் இருப்பு அனுபவ சித்தமாகவே இருக்கிறது என்றும் சொல்கிறார். மேலும் மாயை என்பது சைத்தன்யம் அல்ல, ஆனால் அந்த சைத்தன்யத்தின் சந்நிதியில் அது வெளிப்படுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப மாயையை அறிகின்ற ஒரு அறிவு இருக்கு, அதுதான் ஆத்மா என்றும் இங்க புரிய வைக்கிறார். அதுதான் நாம வந்து இந்த ஸ்லோகத்துல ஆழமா புரிஞ்சுக்கணும். மேலும் இதை மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேன உபநிடதம் அழகா பேசும். இந்த ஸ்லோகத்தை ஒப்பிட்டு கேன உபநிடதத்துல ஒரு மந்திரா வருது. என் மனசா நான் மனுத்தே ஏ நாகூர் மனோ மதம் அப்படின்னு ஒரு அருமையான மந்திரா இருக்கு, கேன உபநிடதத்தினுடைய உபநிடத மந்திரம். இது என்ன சொல்லுதுன்னா, என் மனசா நம் அணுதே ஏ நாகூர் மனோமதம் அப்படின்னா, எதை மனம் அறிய முடியாதோ ஆனால் எதனால் மனம் அறிகிறதோ அதுவே பிரம்மம் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இங்க கேன உபநிடதம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப நல்ல ஒரு அருமையான கருத்தா இதை பார்க்க முடியுது. ஏன்னா உபநிடத ரிஷிகள் வந்து நம்ம அழகா புரிய வைக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ மனதினால நீங்க அந்த அறிவை நிச்சயமா அறிஞ்சிக்க முடியாது, அதே சமயம் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் மனசு இருக்குது. அப்போ இதுதான் விஷயமே. எப்படி இருக்கு பாருங்களேன். அப்போ இது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மீண்டும் அந்த கண்ணாடி உமானத்துக்கு தான் நம்ம போகணும். இப்போ கண்ணாடியில் ஒரு பிம்பமும் இல்லை, ஆனால் நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்ன உடனே என்னுடைய பிம்பம் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்குது. ஆனால் என்னுடைய பிம்பம் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கும் போது கண்ணாடிக்கே ஒரு உயிர் வந்துட்ட மாதிரி ஒரு அசைவு வருது. நான் இங்கே அசைஞ்சா கண்ணாடியில் அசையுது, நான் சிரிச்சா கண்ணாடி சிரிக்குது. அப்ப என்ன நடந்தது, அசையாத ஒரு ஜடப்பொருள்ல எப்படி அசைவு உண்டாகுது? அது என்னுடைய இருப்பினால, நான் இருப்பதனால் என்னுடைய அசைவை வைத்து கொண்டு கண்ணாடியில ஒரு அசைவு நடக்குது. அதை வச்சுக்கிட்டு கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னால் அது ஜடப்பொருள். அது மாதிரி மனசு இருக்குது, அந்த மனதுக்கு பக்கத்துல அறிவு வருது, வந்த உடனே அந்த மனமானது அறிவினை பிரதிபிம்பித்து அறிவு மாதிரியே காட்டுது. அப்ப அதனால மனதுக்கு வந்து அந்த சுய அறிவு வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமான்னா, நிச்சயமா சொல்ல முடியாது. மனதுக்கு என்று தனித்துவமான சுயம் கிடையாது. அப்போ மனம் என்பது ஜடம்தான். ஆனா அந்த மனது எப்படி அசையுது, எப்படி புரிஞ்சுக்குது? அறிவு வந்ததுனால, அறிவு பக்கத்துல வந்ததுனால. இப்ப நான் கண்ணாடி பக்கத்துல போனதுனால கண்ணாடிக்கு உயிர் வந்த மாதிரி கண்ணாடியில் இருக்கிற உருவம் ஆடுது நகருதுன்னா கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டோம். அது என்னுடைய பிரதிபிம்பம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி மனதுல அந்த அறிவு பிரதிபிம்பிக்குது, அவ்வளவுதான். அதைத்தான் இங்க பிரதிபிம்ப தோற்றம் என்று இங்க வேதம் புரிய வைக்குது. இதைத்தான் நாமளும் புரிஞ்சுக்கணும். இந்த ஓமானத்தின் அடிப்படையில தான் இங்க பிரம்மத்துக்கும் மாயைக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க நல்லா நீங்க உள்வாங்கிக்கணும். இந்த புரிதல் தான் உங்களை மேம்படுத்தி மேல கொண்டு போகும். இது சரியா புரியலன்னா உங்களுக்கு மாயா தத்துவம் புரியாது, பிரம்மம் என்னன்னு தெரியாது. இதுதான் பிரச்சனை. அப்ப இங்க மாயை பற்றி இரண்டு அடிப்படை உண்மைகளை இங்க வித்யாரண்யர் நிரூபிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒன்று வந்து மாயை தமோ ரூபம், அதாவது அறியாமை நிலையில் இருக்கு, அதனால் அது உண்மையை மறைக்கிறது. ரெண்டாவது மாயை ஜடமும் மோகாத்மகமும், அதாவது அந்த இடத்துல தனித்துவமான சுய அறிவு கிடையாது, அது அறிவற்ற ஜடம். அதே சமயம் அதனிடத்துல வந்து மோகம் இருக்கு, அதாவது மாயை என்பதினாலே மயக்கத்தை உண்டு பண்ணுது, அது சுய அறிவற்றது, அதே சமயம் மயக்கத்தை உண்டு செய்கிறது என்று நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த செயலின் மூலமாக முக்கியமான வேதாந்த நுட்பம் நமக்கு வெளிப்படுகிறது. மாயையை அனுபவிப்பவன் நிச்சயமாக மாயை அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க புரிய வருது. இப்ப நம்ம வந்து எனக்கு குழப்பமாக இருக்கிறது, எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லும் போது, அந்த அறியாமையையும் அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு, அந்த சாட்சி, அந்த சைத்தன்யம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா எனக்கு அறியவில்லை என்று சொல்வதற்கூட அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இருந்து கொண்டு தான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர, தனித்துவமாக நீங்களே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், எனக்கு தெரியும் என்று சொன்னாலும் தெரியவில்லை என்று சொன்னாலும் அதற்கு உங்களுக்கு பின்னாடி அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தா தான் உங்களால எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லவும் முடியும், தெரியலன்னு சொல்லவும் முடியும். அப்போ அறிவின் அதிஷ்டானத்தில் எங்க மனம் இது மாதிரி ஒன்று தெரியுது ஒன்று தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையில அந்த தெரிகிறதும் தெரிஞ்சிக்காததும் மனசு கிடையாது, அந்த அறிவு தான் அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மாயையின் இயல்பை ஆராய்கின்ற இந்த பகுதி ஆவரண சக்தி விட்சேப சக்தி என்ற அவித்தையின் செயல்முறை ஆகியவற்றை புரிந்து கொள்ள ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த ஸ்லோகம் வந்து மாயை ஜடம், மாயை வந்து மோகத்தை கொடுக்கக்கூடியது என்று பலவாறாக நமக்கு புரிய வச்சார். அடுத்த 127வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அசிதாத்ம கடாதினாம் யத் ஸ்வரூபம் ஜடம் ஹி தத் யத்ர குண்டி பவேத் புத்திஹி ச மோக இதி லௌகிகாக. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப குடம் போன்ற சைத்தன்யமற்ற ஜடப்பொருட்கள் இருக்கிறது, அதாவது நடைமுறையில பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு மண் குடம் இருக்கு, அந்த மண் குடத்துக்குன்னு ஒரு அறிவு இருக்கா? கிடையாது, அது ஜடப்பொருள். மேலும் எங்கு புத்தி மந்தமடைந்து செயல்பட முடியாமல் இருக்கிறதோ அதுவே மோகம் என்று உலக மக்கள் கூறுகின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. அதாவது ஒரு ஜடப்பொருளுக்கும் உயிர் பொருளுக்கும் எந்த அடிப்படையில வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு பிரகாசிக்கதை வருத்துதான் அந்த உயிர் பொருளுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. அந்த அறிவு வந்து பிரகாசிப்பது குறைபாடு இருந்தா அந்த உயிர் பொருட்களுடைய மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எந்த அடிப்படையில பார்க்கலாம்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இப்போ ஒரு அறிவு தாவரங்களை பொறுத்த வரைக்கும், தாவர இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண உயிரினமாக தான் நம்ம மதிக்கிறோம், மேலும் அதை காலில் மிதிக்கிறோம். அதே சமயம் புழு பூச்சிகள் இருக்கு, அது தாவரத்தை விட இன்னும் கொஞ்சம் இரண்டு புலன்களை வைத்து கொண்ட ஒரு தகுதி அடைந்திருந்தாலும், அதாவது தாவர அறிவை விட இன்னும் ஒரு அறிவு மேம்பட்டதாக இருந்தாலும், முழுமையாக அந்த பரமாத்மாவின் அந்த பூரணத்துவத்தை வெளிப்படுத்த முடியாத உயிரினமாக இருப்பதால அதையும் நாம ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்ல, காலில் போட்டு மிதிக்கிறோம். அப்ப இங்க புழு பூச்சிகள் தாவரங்கள் என்று எல்லாமே ஒரு கீழ்நிலை பிறவிகள் தான், அது மரியாதைக்குட்பட்ட பிறவியோ மதிப்புக்குட்பட்ட பிறவியாகவோ மனிதர்கள் பார்ப்பதில்லை. அது மாதிரி பரிணாமத்துல படிப்படியா உயிரினங்கள் தோன்றினாலும் மனிதன் என்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டா மட்டும் நாம அந்த அறிவாக பிரகாசிக்கிறோமானா இல்லை. புத்தி மந்தம் அடைந்து தெளிவாக செயல்பட முடியாமல் இருந்தால் அந்த மனிதனும் கூட மோகத்துக்கு உட்பட்டவன் தான், அவனும் ஒரு ஜடத்தை போன்ற ஜட இயல்பை கொண்டவன் தான் என்று இங்க இந்த ஸ்லோகம் அழகா புரிய வைக்குது. அப்ப இதை நம்ம நல்லா இங்க உள்வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப மனிதனா பிறந்துட்டா மட்டும் போதாது, அவனுக்கு கண்ணு மூக்கு நாக்கு நம்மள மாதிரி ரெண்டு கை ரெண்டு காலை எல்லாமே இருக்கும். ஆனா அவன் புத்தி வளரலன்னா அவனை நம்ம என்ன சொல்றோம், மன வளர்ச்சி குன்றிய பையன் என்றுதானே சொல்றோம். இப்ப ஒரு பையன் பிறந்திருக்கான், அந்த பையன் நம்மள மாதிரியே ரெண்டு கண்ணு ரெண்டு காலு மூக்கு நாக்கு எல்லாமே இருக்கு, லட்சணமா கூட இருப்பா, நல்லா அழகா கூட பிறந்திருப்பான் அந்த பையன். ஆனா அவனுக்கு மனசு வளரல, மன வளர்ச்சி இல்லை. அப்ப மைண்ட் வந்து ஏன் வளரல, நம்ம சொல்றதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லை அவங்க இடத்துல. ஆனா அவன் ஒரு உயிர் பொருள் தான், ஆனா அந்த மன வளர்ச்சி இல்லாததுனால அவன் நான் யார் என்று தன்னை அறியவும் முடியல, தனக்கு வேறாக இருக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ளவும் முடியல. அப்ப அவனை நம்ம எப்படி பார்ப்போம்? சாதாரண ஒரு மிருகம் மாதிரி, ஒரு பறவை பூச்சிகள் மாதிரி தான் அவனை மதிப்போமே தவிர அவனை ஒரு மனுஷனாவே நம்ம பார்க்க மாட்டோம். மனநோயாளி, மன வளர்ச்சி குன்றியவனை வந்து அது ஒரு மென்டல்ங்க, அது எதுக்கும் பயன்படாதுங்க, அதனால என்ன உபயோகம் இருக்குங்க, வேற வழி இல்லை அப்படின்ட்டு அதை ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு கடந்து போகுமே தவிர அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போ மனிதனாக இருந்தாலும் மந்த புத்தியினால் தெளிவாக செயல்பட முடியாமல் போனால் அவன் கூட இந்த சாதாரண ஜீவர்களுக்கு சமமாகின்றான். ஆகவே அவன் மோகமுடைய சராசரி மனிதன்றதான் இங்கே சாஸ்திரம் பார்க்கிறது என்று முடிவு செய்ய முடியுது. அப்போ இங்கே மனித பரிணாமத்தின் விசேஷமே என்ன அப்படின்னா அறிவை பிரகாசிக்க வைப்பதில் தான் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, அவன் தன்னை அறியக்கூடிய தத்துவவாதியாக மிகப்பெரிய ஒரு உயர்நிலை பரிமாணத்துக்கு உயர வேண்டும். மனித பிறப்பின் மகத்துவத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த மனிதன் என்ற பெயருக்கே மகத்துவமாக இருக்க முடியும். இல்லைன்னா அந்த உடல் மனிதனாக இருந்து உபயோகமல்லாத ஒரு ஜடப்பொருளாக வாழ்வதை விட பயனற்ற வாழ்க்கையாகவே அது முடியும் என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அசித்தாத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அசிதாத்மா அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சித்துன்னா சைத்தன்யம், அசித் என்றால் அந்த இடத்துல சைத்தன்யம் இல்லை, அதை அசிதாத்மா அப்படின்னா சித்துக்கு ஆப்போசிட் வேர்டு, அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றாரு யாரு, வித்யாரிஞர் அவருடைய ஸ்லோகத்துல. அப்ப இங்க சித்துக்கு ஆப்போசிட்டா அசித்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. அசித்துன்னா சித்துக்கு எதிரான வார்த்தை, சித்துன்னா அறிவு, அசித்துன்னா அறிவற்றது. அப்ப அறிவற்ற பொருள் என்னங்க, குடம், கல், மரம், மேசை, இவெல்லாம் அறிவு இல்லை, அது தன்னையே தான் அறிந்து கொள்ளுமா, ஒரு நாளும் அறிந்து கொள்ளாது. ஒரு மேசை கிட்ட போய் நீ உன்னை யாருன்னு சொல்லுன்னு கேட்டா சொல்லுமா, அல்லது ஒரு கல்லு கிட்ட போய் நீ உன்னை யாருன்னு சொல்லுன்னா சொல்லுமா. அது மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கிறான், நல்ல லட்சணமா தான் பிறந்திருக்கிறான், ஆனா மன வளர்ச்சி இல்லை, அவங்கிட்ட போய் நீ யாருன்னு சொல்லுன்னா சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அப்ப மனிதனா உயிருள்ள பொருளா இருந்தாலும் அவனிடத்துல அறிவு பிரகாசிக்கலன்னா அவனும் ஜடமும் ஒன்றுதான் அப்படிங்கறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப சாதாரண கல்லு, மரம், ஒரு குடம் அப்படின்னு ஜடப்பொருள்கள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி மனிதனும் தன்னுடைய அறிவில வளரவில்லை என்றால் அவனும் ஜடம்தான் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க வித்யாரிணர் இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துகிறார். கடாதி நாம் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்றார், அதாவது குடத்தை உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். ஏன்னா வேதாந்தத்துல பெரும்பாலும் குடத்தை வைத்து நம்ம நிறைய உதாரணங்களை சொல்றோம். அதனால அப்ப குடம் என்பது ஒரு உருவம் உடையது, பயன்பாட்டுக்கு உடையது, ஆனால் அதனிடத்திலே சுய அறிவு இல்லை. அதுபோல ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்திலே உடல் இருக்கிறது, உணர்வு கூட இருக்கிறது, ஆனால் அறிவை பிரகாசிக்கின்ற தன்மை இல்லை. அப்ப அந்த தன்மை இல்லாவிட்டால் அவனும் ஜடமும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறத நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். நாமளே அந்த காலத்துலலாம் ஜடம்ங்கிற வார்த்தையை சாதாரணமா கையாளுவோம். ஒன்றும் புரியலன்னா ஒரு மண்டு, நீ என்ன மண்டு மாதிரி இருக்கிற அப்படிமா, நீ என்ன ஜடமா அப்படின்னு கேட்போம். ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரியலன்னா நம்ம அவனை கோவத்தில் திட்டுவோம் இல்ல, நீ என்ன மண்டு மாதிரி இருக்கிற, உன் மண்டையில் ஒண்ணுமே ஏற மாட்டேங்க அப்படின்னு கோவத்தில் திட்டுவோம். இல்லைன்னா நீ என்ன ஜடமா, நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நடைமுறைக்கே வர மாட்டேங்கிற அப்படின்னு திட்டுவோம். அப்ப அந்த ஜடம் மண்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த சாதாரண அறிவற்ற ஜடப்பொருட்களோட தொடர்பு படுத்தி பேசப்படுகின்ற வார்த்தைகள் என்பதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த ஸ்லோகத்துல எத்திர குண்டிபவேத் புத்திகின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு இல்லையா, இது ரொம்ப ஒரு ஆழமான வரி. குண்டிபவேத் அப்படின்னா மந்தமாகிறது, புத்தி வந்து மந்தமாகிறது, தன்னுடைய புத்தி கூர்மையை இழந்து விட்டது, அதனால் தெளிவாக இயங்க முடியவில்லை என்பதை இந்த இடத்துல வித்யாரிணர் சுட்டி காட்டுகிறார். அப்போ ஒரு புத்தியுள்ள மனிதன் கூட புத்திசாலித்தனத்தை இழக்கின்ற தருணங்கள் நிறைய இடத்துல வரும். அது என்ன மாதிரி தருணங்கள், இப்போ நல்ல சுய அறிவை பிரகாசிக்கக்கூடிய மனிதனாக, நல்ல சராசரி மனிதனாகவே நாம் இருப்போம், ஆனா நாம கூட அந்த புத்தியை தடுமாற்றத்துக்கு உட்படுவோம். எப்போ கோபம் வந்தா, திடீர் நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா நமக்கு புத்திசாலித்தனம் எல்லாம் காணாம போயிடும். அந்த கோபத்துல நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாம தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம கோபம் எல்லாம் தணிஞ்ச பிறகு யோசனை பண்ணி பார்ப்போம், என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்கோன்ட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நிறைய இடத்துல பாருங்களேன், இந்த கொலை குற்றங்கள் எல்லாம் அப்படிதான் நடக்கும். கொலையெல்லாம் கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க, பயங்கரமான கோபம் ஏறிடும் ஒருத்தனுக்கு. உடனே அவன் என்ன பண்ணுவான், கோபத்துல பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து அடிச்சிடுவான். ஒரு கல்லோ ஒரு கட்டையோ அவன் என்ன கையில கிடைக்குதோ அவன் இதுதான் திட்டமிட்டெல்லாம் கொலை பண்றது கிடையாது. அவன் அவசரத்துல அந்த கோபத்துல ஒரு பொருளை எடுத்து அடிக்கிறான். அடிக்கிற இடம் வந்து தவறான இடத்துல பட்ட உடனே அந்த எதிரில் இருக்கிறவனுக்கு உயிர் போயிடுது. அது கொலை குற்றம் என்று நம்ம சட்டத்துல பார்த்தாலும் அந்த விளைவு எதனால நடந்தது? அந்த ஒரு வினாடி வந்த கோபம், அந்த ஒரு கோபத்தினால என்ன ஆயிடுது? அவனிடத்துல இருக்கின்ற புத்தி கூர்மை மழுங்கி விட்டது. அவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நல்ல பகுத்தறிவு கொண்டவன் தான், படித்தவன் தான், நல்லது கெட்டது தெரிஞ்சவன் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை கூட கோபம் என்ன பண்ணிடுது? மடையனா மாத்திடுது, மந்தமா மாத்திடுது, புத்திசாலி இல்லாதவனா பண்ணிடுது. அப்ப இதெல்லாம் நம்ம மந்த புத்தி உள்ளவனுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். கோபம், பயமும் அப்படிதான். பயம் வந்துருச்சுனாலும் நமக்கு புத்திசாலித்தனம் போயிடும். திடீர்னு நம்ம ஒரு விஷயத்தை பயந்துட்டோம்னா அங்க புத்தி வேலை செய்யாது, அந்த புத்தி கூர்மை மழுங்கிடும். அதுதான் இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயமுறுத்துறது, மனிதர்களை பயமுறுத்துறது. காரணம் என்ன? அந்த நேரத்துல டக்குன்னு மைண்டு வந்து பதட்டம் அடையும் போது அறிவு வேலை செய்யாது, அஞ்ஞானம் தலை தோங்கிடும். இன்னொரு விஷயத்திலையும் நாம தப்பு பண்ணுவோம், அது என்னன்னா ஆசை. அப்ப இந்த மாதிரி கோபம், பயம், ஆசை போன்ற விஷயங்களிலே, விஷய சுகங்களிலே மனம் குழம்பும் போது புத்தி சரியான முடிவு எடுக்க முடியாது. இதற்கு பெயர் தான் மோகம். மோகம்னா என்ன? மனமயக்கம். மனசு வந்து ஒரு வினாடியில மயங்கி தப்பு பண்ணிடுது. ஆனா அந்த தவறை அப்போதுக்கு அது உணராது, அதுக்கு பின்னாடி உணர்ந்து பயன் இருக்காது. ஏன்னா தப்பு பண்ண பிறகு நீங்க அதை உணர்ந்து என்ன பண்ண போறீங்க? கோபத்துல ஒருத்தர் கொலை பண்ண பிறகு நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு நீங்க கதறினாலும் சட்டம் உங்களை தண்டிக்காம விடாது. அப்ப கோபத்துல நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டோம்னா நம்மளால சராசரி மனிதனாக வாழவே முடியாது. அப்ப இதைதான் மகான்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. நல்ல மேல்நிலை பரிமாணத்துக்கு வருகின்ற மனிதர்களுக்கு மட்டும் வந்து ஆசை, கோபம், காமம், களவு இதெல்லாம் இருக்கவே கூடாது. அது வந்து ஆண்டவன் கட்டளைங்கிற ஒரு படத்துல கூட அந்த பாட்டு வரும், ஆசை கோபம் களவு கொண்டவன் மனித வடிவில் மிருகம், அன்பு கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்ன்ட்டு ஒரு பாட்டு வரும், ஆண்டவன் கட்டளைட்டு சிவாஜி கணேசனுடைய ஒரு படம். அப்போ கண்ணதாசன் அதை அந்த காலத்திலேயே சுட்டி காட்டியிருக்காரு இல்லையா. அப்போ மனித அறிவுங்கிறது இது மாதிரி அற்ப விஷயங்கள்ல போய் மாட்டக்கூடாது. அப்போ பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம நல்ல புத்திசாலியா வாழ்றதுலையும், நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டு நித்திய அனித்திய விவேகத்தை அடைஞ்சுக்கிட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறியக்கூடிய ஒரு பரிணாமத்துக்குள்ள வர்றவன் தான் மனித பிறவியின் மகத்துவம் உணர்ந்தவன் என்று இங்க சாஸ்திரம் பார்க்கிறது. அதை இந்த ஸ்லோகத்திலையும் கடைசியா சொல்றாரு, லௌகிக்காக. லௌகிக்காகனா உலக அனுபவம், இந்த உலகம் தான் லௌகீகம். அதாவது இங்க அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும்னு மனசு ஆசைப்படுது இல்லையா. அப்ப இந்த உலக வாழ்க்கையின் மீது ஏற்படுகின்ற ஒரு பற்று அதனால் அவனுக்கு மோகத்தை உண்டு செய்து விடுகிறது. அதனால் அவனுடைய புத்தி தெளிவாக இயங்கவில்லை என்று இங்க வேதாந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில வித்யாரியினர் இங்கு சுட்டி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப மாயையின் இரண்டு அம்சங்கள் இப்போது நமக்கு தெளிவாக புரிய தொடங்குகின்றன. ஜடம் என்பது சுய அறிவு இல்லாதது, மோகம் என்பது புத்தியின் தெளிவை மறைப்பது என்ற இந்த இரண்டு விஷயங்களும் மாயையினிடத்திலே இருக்கின்றது. மாயின் இடத்துல இந்த ரெண்டு விஷயம் இருக்குங்க, ஜடம் இருக்கு, மோகம் இருக்கு. அப்போ நம்ம இந்த ரெண்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், இல்லைன்னா மாயை நம்மள மடைமாற்றி விடும் என்று இங்க பார்க்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கண்ணாடியில வந்து தூசி ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த கண்ணாடியோ ஜடப்பொருள். அப்ப அந்த தூசி வந்து நம்முடைய உருவத்தை பிரதிபலிப்பதற்கு தடையாக மறைக்கிறது. அது போல இங்க மனசும் ஜட உபாதி தான். மனமும் என்ன, கண்ணாடி மாதிரி ஒரு ஜடப்பொருள் தான். ஆனா அறிவு அந்த மனதின் மீது படும்போது நான் எப்படி போய் கண்ணாடி முன்னாடி கண்ணாடிக்கு உயிர் வந்த மாதிரி உருவம் அசையுதோ அது மாதிரி அறிவு வந்து மனதின் முன்னாடி நிற்கும் போது மனம் அசையுது. அதை வச்சுக்கிட்டு ஏதோ நானே புத்திசாலி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது அப்படிங்கிறது இங்க இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில இதை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இப்போ நான் புத்தி தெளிவாக இருந்ததா இந்த முடிவு எடுக்கிறேனா, இல்லை ஆசை வயப்பட்டு எடுக்கிறேனா, இல்லை யாராவது என்னை பயமுறுத்தி இந்த முடிவு எடுக்கிறேனா, இல்லை கோபத்தினால இந்த முடிவு எடுக்கிறேனாங்கிறத உங்களுக்கு இல்லை சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு செயல் செய்கிறோம், ஒரு முடிவு எடுத்துட்டோம், அந்த முடிவு நல்லதா கெட்டதா, அந்த பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு இல்லாமல் நீங்கள் அந்த காரியத்தை எடுத்தோமா கவுத்தமான்னு பண்ணீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போவது நீங்கள் தானே தவிர வேற யாரும் கிடையாது. அதனால இங்க நம்ம இடத்துல எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த சுய அறிவு எப்பொழுதும் விழித்து கொண்டே இருந்தா, விவேகத்தோடு நம்ம வாழ்ந்தா நமக்கு எந்த கெட்டதும் வராது. ஆனா நம்ம சுய அறிவை விழிப்புல வைக்காம மனமயக்கத்திலையும் மோகத்திலையும் கோபத்திலையும் ஆசையிலையும் பயத்திலையும் மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விழிப்புணர்வோடு இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. இதைத்தான் எல்லா மகான்களும் சொல்றாங்க. விழித்துக்கொள் விழித்திருன்னெல்லாம் ஏன் சொல்றாங்க? நம்ம இடத்துல பயம் இருக்கு, கோபம் இருக்கு, ஆசை இருக்கு, இதெல்லாம் விழிப்பு கிடையாது. இதெல்லாம் அஜ்ஞானத்தினால மாயை நம்மளை மயக்குது, மாயையினுடைய மோக சக்தி நம்மளை இப்படி ஏமாத்துது. அப்போ மாயை கிட்ட இருந்து இந்த சக்தி கிட்ட இருந்து விடுபடணும் இல்லையா? அப்போ நம்ம இடத்துல அந்த சுய அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலையில நாம் எப்பொழுதும் இருக்கணும். இங்க எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அறியப்படுகிறது என்ற புரிதல் எப்போதும் இருக்கணும். அந்த அடிப்படை அறிவுல நம்ம எப்பவும் இயங்கணும். அந்த விழிப்புணர்வோடு நம்ம நிகழ்வுல இருக்கணும். அதுதான் இங்க சரியான வாழ்க்கை முறை என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுவதையும் நாம் இங்க பார்க்கிறோம். இன்றைக்கு காலையிலேயும் நான் அந்த வகுப்பு தான் உங்களுக்கு தியானத்துக்குல சொன்னேன். ஆத்மநிஷ்டை வகுப்பு நம்ம இன்னைக்கு காலையில பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு மகா வாக்கியத்தினுடைய அடிப்படையில நாம பார்க்கிற அந்த சுய அறிவில் நிலை பெறுவதுங்கிறது எப்பொழுதும் நாம் அந்த விழிப்புணர்வோட வாழ்க்கையை அணுகணும். நம்ம இடத்துல அந்த சுய அறிவு தோன்றாத ஜடநிலை எப்போதும் உண்டாகக்கூடாது. அந்த சுய அறிவை மறைக்கின்ற மோகம் வரவே கூடாது. மோகம்ங்கிறது மனமயக்கம், மன தெளிவின்மை. அந்த மோகம் எப்போ வரும்? ஆசை வந்தா வந்துடும், பயம் வந்தா வந்துடும், கோபம் வந்தா வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு புத்தி மறைச்சிக்கும். புத்தி மறைந்தால் என்ன ஆயிடும்? தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த தவறுக்கான தண்டனையும் நம்ம அடைந்தே தீர வேண்டும். ஆகவே கூடுமான வரைக்கும் நம்ம இடத்துல சுய விழிப்பு இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று இங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப சைத்தன்யமற்ற பொருட்களின் இயல்பே இங்கு ஜடம் என்பதாக பார்க்க முடிகிறது. ஜடம் என்பது சுய அறிவு இல்லாத தன்மை என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புத்தி மந்தமடைந்து உண்மையை சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு பெயர் தான் இங்கு மோகம். அப்ப ஜடத்தன்மையும் மோகத்தன்மையும் மாயையின் இரண்டு அடிப்படை இயல்புகள் என்று பார்க்கிறோம். அப்ப இவற்றை அறிந்து கொண்டிருக்கும் சாட்சி சைத்தன்யமோ மாயைக்கு அப்பாற்பட்ட பிரம்மம், ஆத்மா என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான் இங்கு அத்வைத வேதாந்தத்தின் மிக முக்கியமான புரிதல் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த வித்யாரண்யருடைய ஸ்லோகத்தை நம்ம எதோட பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்துல பொருத்தலாம். கேத்ரக்னம் சாப்பிமாம் வித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரதகா, பகவத்கீதை. அதாவது அந்த சித்து அசித்தினுடைய வேறுபாட்டை இந்த ஸ்லோகம் நமக்கு, பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் நினைவூட்டுகிறது. பகவான் என்ன சொல்றார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கேத்ரம் கேத்ரக்னன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பேசுறார் கீதையில. கேத்ரக்னன் என்பவன் அறிபவன், கேத்ரம் என்பது அறியப்படுகின்ற பொருள். அப்ப இங்க கேத்ரக்னம் சாபிமாம் வித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரதகாங்கிற வார்த்தையை ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா? அது எப்படி சொல்றாருன்னா, எல்லா உடல்களிலும் அறிபவனாக இருப்பவனே நான் என்று அறிந்து கொள் பாரதா. அர்ஜுனை பார்த்து சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், எல்லா உடலுக்குள்ளும் அறிபவனாக நானே இருந்து கொண்டு அனைத்தையும் அறிகின்றேன் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகம். இன்னைக்கு காலையிலும் நமக்கு இதுதான் கிளாஸ். எப்படி கோயின்சிடென்ட்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் ஈஸ்வர நிகழ்வுங்கிறது. அதாவது இன்னைக்கு காலையில நம்ம எடுத்த கிளாஸும் இதே சப்ஜெக்ட் தான், சுய அறிவில் நிலை பெறு. இப்ப கிளாஸ் அதே கிளாஸ் அப்படியே இங்க வருது பாருங்க. கேத்ரக்னம் சாபிமாம் வித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரதகான்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பேசும்போது எல்லா உடல்களிலும் அறிபவனாக இருப்பவனே நான் என்று அறிந்து கொள். அப்ப இங்க அறியப்படும் பொருட்கள் எல்லாம் அறிகின்ற அறிவு தான் நான். அதுதான் இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை சொல்றாரு. ஆனா தன்னை சொல்வது யாருக்கு சொல்றாரு? பாரதா அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அது உபதேசம். அப்ப அர்ஜுனனும் அதே நிலையை அடையணும் இல்லையா? அதைதான் நம்மளும் இங்க அடையணும். விஷயம் இவ்வளவுதான். இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னாலும் அவரு தான் எல்லா உடலுக்குள்ளயும் இருக்கிறாரானா, எல்லா உடலுக்குள்ளயும் அவரு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த அறிவு தான் நான் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முள் உணர வேண்டும். அவரு தான் நம்ம உள்ள உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப நீ யா இருப்பாங்கிற கேள்வி வந்துருது இல்ல. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற மாதிரி எல்லா உடலுக்குள்ளும் அறிபவனாக இருப்பவனே நான் அப்படின்னு அவர் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாரா, உடனே துவைதிகள் என்ன பண்ணுவாங்க? எல்லா உடலுக்குள்ளும் அறிபவனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் இருக்கிறாராமா அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நீ யாருன்னு கேள்வி கேட்போம் நாம அத்வைதிகள். அப்ப நான் வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டான்னா, அப்ப ஜீவன் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற ரெண்டு பிரிவினைகள் அங்க வர்றதுனாலதான் துவைதம் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அப்ப எல்லா உடலுக்குள்ளும் அந்த அறிபவனாக ஒருவன் இருக்கின்றான், அவனே இறைவன், அவனே பிரம்மம், அவனே ஆத்மா. அப்ப அவனே எல்லாமாக இருக்கிறான், எல்லாம் அறியும் அறிவாக இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை உணர்வதுதான் நீங்க அத்வைதம். அப்ப இங்க இதுதான் உயர்ந்த நிலை, இந்த நிலைக்கு நம்ம உயர வேண்டும் என்றுதான் இங்க கீதையும் உபதேசம் பண்ணுது. ஆனா அதை துவைதிகள் வந்து இருமைகள்லயே பார்ப்பாங்க, ஆனா நாம அந்த இருமைகள்ல பார்க்க கூடாது. அதனால கான்செப்ட் என்ன, உங்க மூலமா அது பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்க எங்க இருக்கீங்க, இந்த பாடி மைண்ட் வந்து ஜடம் தானே, அதைதான் இப்ப இவ்வளவு நேரம் வித்யாரண் சொல்லிட்டு இருக்காரு. இங்க மைண்ட் என்ன அறிவாளியா, அந்த மனசுக்கு உங்களுக்கு பேனா பென்சில் நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் நீங்க பேனா பென்சில்ல தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க இயங்குற ஒவ்வொரு இயக்கமும், இப்ப நீங்க இந்த பாடி நீங்கன்னு இப்ப நான் சொல்றது வந்து பாடியோடைய அட்டாச்மெண்ட்ல சொல்றேன், இப்ப நீங்க அங்கிற பாடியை வச்சுக்கிட்டு நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப நான் டெட் பாடி இருக்கும்போது அதே கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப என்னாச்சு, டெட் பாடியில ஏதோ ஒண்ணு இருந்தது, அது வரைக்கும் அந்த கண்ணு பாத்துக்கிட்டு இருந்தது கேட்டுக்கிட்டு இருந்தது, அது வெளியே போன உடனே இப்ப டெட் பாடியில அது பார்க்க மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது. அப்ப ஏதோ ஒன்று இருந்தது இப்ப இல்ல, அதனால பிரகாசிக்கலங்கிறது தான் இங்க புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு பிரகாசிக்கிற பாத்திரமா இப்ப அந்த பாடி இல்ல. அப்ப அந்த அறிவு பிரகாசிக்கிற பாத்திரமா இந்த பாடி எப்ப இருக்குதோ அப்பவே அந்த அறிவு தான் நான் என்று நம்ம உணர்வதுதான் நம்ம உயிருள்ள பொருளாக வந்ததுக்கான பெனிஃபிட்டே சொல்லணும். பெனிஃபிட் வேற என்ன சொல்ல முடியும், இப்ப உயிரற்ற பொருட்கள் இதை தெரிஞ்சுக்க முடியுமா, முடியாது. அப்ப நம்ம கிட்ட உயிர் கிடைச்சது அந்த இறைவனை உணர்வதற்காகத்தானே, அப்ப அவனே உயிராய் உணர்வாய் நமக்குள்ள வந்து இப்படி தன்னை காட்டி கொடுக்கிற ஒரு வைபவம் இங்க நிகழ்வதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்றுதான் இங்க அத்வைத வேதாந்தமும் ஆழமான உண்மையை முன்வைக்குது. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜடம் என்பது ஒரு சாதாரண பொருளின் இயல்பு, மோகம் என்பது புத்தியின் நிலை. இந்த இரண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டால் நமக்கு தடுமாற்றம் உண்டாகும். அதனால ஆவரண சக்தி விட்சேப சக்தி என்ற விளக்கங்கள் மிகவும் இங்கு தெளிவாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சித்திர தீபத்தின் மிக முக்கிய கட்டம் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப மாயை என்பது ஒரு தமோ ரூபம், அதாவது இருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமை. மாயை என்பது ஜடம், அது ஒரு குடம் போல உயிரற்ற ஜடப்பொருள்தான். அதே மாயை என்பது மோகாத்மகம், மோகம் உள்ள பொருள். அப்போ இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலேயே அனுபவத்தால் நிரூபிக்கப்படுகின்றன. இப்போது வித்யாரண்யர் இன்னும் ஒரு படி முன்னேறி மாயை உண்மையில் என்ன என்ற கேள்விக்கு மிக நுட்பமான பதிலை தர இருக்கிறார். அது ஸ்லோகம் 128. இத்தம் லௌகீக திருஷ்டி ஐதத் சர்வைர் அபி அனுபூயத்தே யுக்தி திருஷ்டியா அனிர்வாச்சியம் தாச தாசிதி ஸ்ருதேகே. இங்க என்ன சொல்றாருன்னா, வித்யாரண்யர் ஸ்லோகம் 128ல் இந்த மாதிரி இந்த உலக அனுபவத்தின் பார்வையில இந்த மாயை எல்லோராலுமே அனுபவிக்கப்படுகிறது, அதே சமயம் நம் தர்க்கவாதத்தின் விசாரணையின் பார்வையில அது அனிர்வச்சனீயம், அதாவது இதுதான் இப்படித்தான் என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில உள்ளது. அதனால் அது இருக்கிறது இல்லை என்று ஒரு குழப்ப நிலை போல காணப்படுகிறது. ஏனென்றால் அது அசத்து அல்ல என்று ஸ்ருதி கூறுகிறது என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதாவது இங்க லௌகீக திருஷ்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆசிரியர் வந்து முதல்ல அனுபவத்தை எடுத்து காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இப்ப எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு இங்க வித்யாரண்யர் நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லோருமே நடைமுறையில் சில அனுபவங்களை அடைஞ்சிருக்கிறோம். என்ன மாதிரி அனுபவங்கள் அப்படின்னா, நம்ம இடத்துல அறியாமை இருக்கு, குழப்பம் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, கனவு இருக்கு, பல விஷயங்கள் மாய தோற்றமாக தெரியுது. அப்போ இதெல்லாம் மாயையினுடைய அனுபவ சித்தம், நம்முடைய அனுபவத்துக்கு வருது. அதே மாதிரி யுக்தி திருஷ்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு, அதாவது மாயை உண்மையா அப்படிங்கிற ஒரு யுக்திபூர்வமான நம்முடைய விசாரணையில நாம பார்த்தா, உண்மை என்றால் அது எப்போதும் இருக்க வேண்டும் அல்லவா, ஆனால் ஞானம் வந்தவுடனே மாயை மறைந்து விடுகிறது. அப்படியானால் அது ஒரு முழு சத்தியம் அல்ல, அது உண்மை அல்ல என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி பார்த்தா அது இல்லவே இல்லையா, அப்படியும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய அனுபவத்துக்கு வந்து அனுபவிக்கிறோம் இல்லையா, எனக்கு தெரியல புரியல அப்படின்னா நம்ம சொல்றது அனுபவத்துக்கு வந்துதான் சொல்றோம். அப்ப அனுபவிக்கப்படும் ஒன்றை முழுவதும் இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதனால் அது இருக்கிறது இல்லை என்ற இரண்டு குழப்பங்கள் உண்டாவதுனால அதை அனிர்வச்சனீயம் என்ற ஒரு வார்த்தையால் அத்வைதம் நிலைநாட்டுகிறது என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அனிர்வச்சனீயம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தெளிவாக வரையறுக்க முடியாதது அப்படிங்கிற வார்த்தையை மாயையில் போட்டுடுறாங்க. மாயைன்னா என்னன்னா அது தெளிவாகவே அதை பற்றி சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் திருப்பி மாயைனா ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு போயிடக்கூடாது. நான் ஏற்கனவே மாயைக்கெல்லாம் அருமையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், அதுக்கு தான் காரண சரீரம். இப்போ காரண சரீரம்ங்கிறது அவ்யக்தம். அவ்யக்தம்னா ஒரு விதை மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய அரச மரமே இருக்கு. ஆனால் அந்த அரச மரத்தினுடைய இலைகளோ கிளைகளோ காய்களோ பூக்களோ கனிகளோ அந்த விதைக்குள்ள காட்டுங்க அப்படின்னா நீங்கள் காட்டுவீங்களா? காட்ட முடியாது. ஆனால் அந்த விதைக்குள்ளதான் அவ்வளோ பெரிய அரச மரம் இருக்குது. என்னங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதான உண்மை. அந்த விதைக்குள்ளதான் அரச மரம் இருக்கு, ஆனால் அந்த விதை தான் அரச மரம். எப்படிங்க என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு? ஆனால் உண்மை அதான், விதை தான் அரச மரம், அரச மரம் தான் விதை, ஆனால் அதுக்குள்ளதான் அரச மரம் இருக்கு. ஆனால் அரச மரத்தை காட்டுக்கன்னா இப்போ காட்ட முடியாது. அப்போ அதுக்கான சில ப்ராசஸ் ஆனால் தான் அதை காட்ட முடியும். அது மாதிரி இங்க மாயை இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம். என்னங்க இப்படி போட்டு குழப்புறீங்கன்னா, அது விசாரணையின் முடிவில் தான் அது இருக்கா இல்லையான்னு தெளிவு வரும். அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விசித்திரமான நிலை என்பதை இங்கே பார்ப்பதற்குத்தான் வேதாந்த சாஸ்திரம் அழகாக அந்த கயிறு பாம்பு என்ற உதாரணத்தை எப்போதும் முன்னிறுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வேதாந்த சாஸ்திரம் இதை தான் கொண்டு வரும், கயிறு பாம்பு கயிறு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த இருட்டில் கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து கொள்கிறோம், ஆனால் அந்த பாம்பு உண்மையா கேட்டால் இல்லை. அப்படி பார்த்தா பாம்பு இல்லையான்னு கேட்டா அப்படியும் இல்லை. ஏன்னா அந்த பாம்பு பயத்தை உண்டு பண்ணுது. அப்போ பயம் வந்ததுனால பாம்புங்கிறோம், ஆனால் பாம்புங்கிற விசாரணை பண்ணி பார்த்தா அங்கே பாம்பு இல்லை கயிறு தான். அப்போ இந்த மாதிரி இந்த இருக்கு இல்லைங்கிற இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒரு தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலை, தெளிவாக வரையறுக்க முடியாத நிலை, ஆகவே அது அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாயையும் அப்படித்தான் இருக்கிறது என்று இங்கே மகான்கள் புரிய வைக்கிறார்கள் என்றும் பார்க்கிறோம். நாச தாசித் அப்படிங்கிற வார்த்தையும் வருது இந்த ஸ்லோகத்துல. இந்த சொல் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, சாந்தோக்கிய உபநிடத்துல வர்ற ஒரு புகழ்பெற்ற வாக்கியத்தை இந்த சொல் நினைவூட்டுவதாக பார்க்கப்படுகிறது. அந்த சாந்தோக்கிய உபநிடத்தினுடைய ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதேவ சோமியம் இதமக்ர ஆசித் ஏகமேவா அத்விதீயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த சத்து மாத்திரமே இருந்தது, இரண்டாவதாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மகா மந்திரம் தான் இந்த சதேவ சௌமியம் இதமக்ர ஆசித் ஏகமேவா அத்வதீயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ இது என்ன, இந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி ஒன்றே ஒன்று இருந்தது, அது இருப்பு சத்து. இரண்டாவது அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ இருப்பு மாத்திரமே எப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். அப்போ இங்கேயும் அதை தான் சொல்கிறோம், மாயை என்பது உண்மையில் இல்லை, ஏனென்றால் அது இருப்பது போல வந்து வந்து மறைகிறது, அதனால் அது தோற்றம் தான். அதனால் இங்கே உண்மையில் எது இருக்கிறது? பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்போ இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுல கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய உதாரணங்களை தான் மீண்டும் மீண்டும் சொல்லி புரிய வைப்போம். ஏன்னா ஒன்று இருக்குது இல்லை அப்படிங்கிறது எப்படிங்க முடிவு பண்ணலாம்? பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குது, ஆனால் எதனால் இப்போ மாயை வருது? அப்போ மாயை வந்ததுனால இன்னொரு விஷயம் வந்துட்ட மாதிரி நமக்கு தோணுது. அப்போ அது இயங்குதா அப்படின்னா இல்லை, ஜடம். அப்போ இந்த கண்ணாடி உமானத்தையே தான் மீண்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறதுனால என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சு அசைகிறத வச்சுக்கிட்டு கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாதது போலவே இங்கே மாயையும் பார்க்கணும். நீங்கள் மாயைக்கு உண்மையான சக்தி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லவே கூடாது, ஏன்னா மாயை ஜடம்தான். ஆனால் அறிவின் அதிஷ்டானத்தில் அது இருப்பது போல தெரியுது, ஆனால் நீங்கள் ஏதோ மாயை வெளியிருக்குன்னு நினச்சிக்கக்கூடாது. இங்கே வந்து மாயை பிரம்மம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம பேசும்போது, நீங்கள் இதுக்கு முன்னாடி அத்வைத வேதாந்தத்துக்கு பதிலாக வேற வேற கிளாஸ்ல மாயை படித்த மாதிரி வகுப்புகள் அட்டன் பண்ணிட்டு இங்கே இந்த கிளாஸ்ல வந்து அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே நம்ம என்ன தெளிவாக சொல்கிறோம்னா, அறிவையும் மனசையும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ பிரம்மம் மாயின்ற அப்படியே பயங்கரமான இந்த வார்த்தைகளை கேட்டு மிரண்டு போகாதீங்க. ஏன்னா இப்போ சாதாரணமாக நிறைய பேர் கேட்குறவன் என்ன பண்ணுவான், மிரண்டு தானே போகிறான், ஐயோ பிரம்மம்னா அது ஏதோ பயங்கரமான விஷயம் போல் இருக்கு, மாயைன்னா ஏதோ அதை விட பயங்கரம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வருது. ஆனால் இங்கே எளிமையாக அத்வைத வேதாந்தம் எப்படி புரிய வைக்குது, அதனுடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவுக்கும் மனசுக்குள்ள வித்தியாசத்தை புரிய வைக்குது, நமக்கும் கண்ணாடியில் தெரிகிற உருவத்துக்குள்ள வித்தியாசத்தை புரிய வைக்குது. இப்போ நான் இருக்கிறது உண்மை, ஆனா கண்ணாடியில் தெரிகிற உருவம் வந்து தோற்றம். அது மாதிரி அறிவு இருக்கிறது உண்மை, அந்த அறிவை பிரதிபிம்பிக்கின்ற மனம் என்பது தோற்றம். அப்ப இங்க அறிவு பிரம்மம், மனம் தான் இங்க மாயா, இவ்வளவுதாங்க விஷயம். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. அப்ப பிரம்மம் மாயை என்பது வேற ஒன்றும் கிடையாது, அந்த சுய அறிவு தான் பிரம்மம். அந்த சுய அறிவு பிரதிபிம்பித்து அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் தான் இங்க மனசு. அப்ப இந்த ஹோல் யூனிவர்சலே நம்முடைய மனசுலதான் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்ப புரியலன்னா இப்பவாவது புரியும், இப்பவும் புரியலன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா புரியும். ஆகவே இந்த உலகம் என்பது மனதில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது விஷயமே. அப்ப இந்த ஸ்லோகம் மாயை பற்றிய மூன்று நிலைகளை உறுதிப்படுத்துகிறது: அனுபவம், தர்க்கம், ஸ்ருதி. மாயை இருக்கிறது போல தோன்றுவது நம்முடைய அனுபவத்துக்கு வருது. அதை முழுமையான சத்து என்றும் அசத் என்றும் சொல்ல முடியாது என்ற விஷயத்தை நம்ம தர்க்கத்தின் மூலமாக முடிவு செய்யறோம். வேதம் வந்து அதை அநிர்வச்சனியம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப இதுவே அத்வைதத்தின் மாயாவாதம், மாய சித்தாந்தம் என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய இறுதி உண்மை என்னன்னா, மாயை வந்து அனைவராலும் அனுபவிக்கப்படுகிறது, தர்க்க ரீதியாக அதை முழு சத்தியம் என்றும் அல்லது முழு அசத்தியம் என்றும் கூற முடியாது. ஆகவே மாயை என்பது அநிர்வச்சனியம் என்று அத்வைதம் ஏற்றுக்கொள்கிறது. அது கயிறு, பாம்பு, கனவு போன்ற உதாரணங்களை கொண்டு விளக்குகின்றது. அப்ப மாயையை அறியும் ஒரு அறிவு இருக்கிறது, அதுவே சாட்சி சைத்தன்யம், அதுவே நித்தியம், அதுவே சத்தியம் என்பதாக இங்க அத்வைத வேதாந்தம் நிலைநாட்டுகிறது. அதைத்தான் சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் என்ற சாந்தோக்கிய உபநிடதத்தினுடைய செயலையும் நாம் இங்க பொருத்தி பார்க்கின்றோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பு சத்து மாத்திரமே இருந்தது, இரண்டாவது ஒன்று இல்லவே இல்லை என்ற மிக உயரிய அத்வைத வேதாந்தம் இங்கு நிலைநாட்டப்படுவதாக இந்த ஸ்லோகம், இந்த 128வது ஸ்லோகம் சொல்ல வருது. அப்ப நம்ம இன்றைக்கு இந்த 128வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். நாளைய வகுப்புல 129வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.